ಸಮಗುರಸ್ವನಯಾಭಿಪಂಚಾಯತ್ಯನಂತಚರಿತಂ ತವ ನಾರದಾಪಿ ಭಾಗಸಮಗ್ರಮಸಕೃತ್ಕರತಾರರಮ್ಯಂ ಶೇಷಾತ್ರಿಜಖರ ವಿಭವತು ಪ್ರಭಾತಂ ಭೃಂಗಾವಳಿತಮಕರಂದರಸಾನುಬಿದ್ಧಂಕಾರಗೀತರಿನದೈಸ್ವಸೇವನಾಯ ನಿರ್ಯಾತ್ಯುಪಾಂತಸರತೀ ಕಮಲೋದರೇಭ್ಯಃ ಶೇಷಾತ್ರಿಜಖರ ವಿಭವತು ಪ್ರಭಾತಂ ಯೋಷಾಗಣೇನ ವರದಧ್ನಿ ವಿಮಧ್ಯಮಾನೇ ಘೋಷಾನಯೇನುದಧಿ ಮಂಥನ ತೀವ್ರಘೋಷಾಃ ರೋಷಾತ್ಕವಿಂ ವಿದಧತೆ ಕಗುಭಶ್ಚಗುಂಭಾಃ ಶೇಷಾದ್ರಿಜಖರ ವಿಭವತು ಪ್ರಭಾತಂ ಪದ್ಮೇ ಸಮಿತ್ರ ಸದ
ಶ್ರೀಮದ್ರಂಗಂ ಜಯತು ಪರಮಂ ಧಾಮ ತೇಜೋ ನಿಧಾನಂ ಭೂಮಾ ತಸ್ಮಿನ್ ಭವತು ಕುಶಲೀ ಕೋಪಿ ಭೂಮಾ ಸಹಾಯಃ ದಿವ್ಯಂ ತಸ್ಮೈ ದಿಶತು ವಿಭವಂ ದೇಶಿಕೋ ದೇಶಿಕಾಣಾಂ ಕಾಲೇ ಕಾಲೇ ವರವರ ಮುನಿ ಕಲ್ಪಯನ್ ಮಂಗಲಾನಿ. ಇಪ್ಪೊಳುದು நடந்து கொண்டிருக்கக்கூடிய அழகான புரட்டாசி மாதத்திலே நம் நினைவுக்கு முதலில் வருபவர் திருவேங்கடமுடையான். நம் நினைவு என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களின் நினைவு மட்டும் இல்லாமல் சனாதன தர்மத்திலே உள்ள அனைவராலும் அவரே இந்த மாதத்தில் நினைக்கப்படுகிறார். அந்த திருவேங்கடமுடையானை குறித்து ஸ்தோத்திரங்கள் பல உள்ளன. வெங்கடேஷ ஸ்தோத்திரமாலா என்றெல்லாம் புத்தக கணக்காக நிறையாக இருக்கிறது. அதில் கத்தியங்கள் பத்தியங்கள் என்று பல வகையாக இருப்பினும் அனைவராலும் எம்பெருமான் குறித்த ஸ்தோத்திரமாக அறியப்படுவது ஸ்ரீ வெங்கடேஷ சுப்பிரபாதம். இதை கேட்காதவர்களே இருக்க முடியாது என்னலாம்படி அனைவராலும் தினமும் கேட்டு மனதிலே நிறுத்தப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் இந்த வெங்கடேஷ சுப்பிரபாதம். அந்த சுப்பிரபாதத்தை பற்றி நாம் அதன் அர்த்தத்தோடு அனுசந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்திலே சுப்பிரபாத ஸ்தோத்திரத்தை நாம் உபன்யாசமாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். இந்த சுப்பிரபாத ஸ்தோத்திரமானது பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்று அழைக்கப்படுகிற மணவாள மாமுனிகளின் அஷ்டதிக்கஜங்களிலே ஒருவரான ஆச்சாரியராலே செய்யப்பட்டது. அவர் இத்தை அருளி செய்வதற்கு காரணம் என்னால் மணவாள மாமுனிகள் திருமலைக்கு மங்களாசாசனமாக எழுந்தருளும் போது அங்கு பெருமாளுக்கு நடக்கக்கூடிய உபச்சாரங்களை எல்லாம் கண்டார். இப்படி பெருமாளுக்கு உபச்சாரங்கள் எல்லாம் நடக்கும்பொழுது ஒரு குழந்தையை பார்த்து கொள்வது போலே, ஒரு அரசனுக்கு உபச்சாரம் செய்வது போலே செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒரு அரசன் காலை துயிலெழுந்து வருவானே ஆகில் அவனை துயிலெழுப்புவதற்காக என்னே பல பேர் இருப்பார்கள். அவர்கள் மங்களமான பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அவன் முன்னாடி வைத்து மங்களமான வாத்தியங்களை வாசித்து மங்களமான வஸ்துக்களை அவன் கண்ணிலே படும்படி காட்டி அவனை துயிலெழுப்புவார்கள். அதுபோலே எம்பெருமானுக்கும் மங்களமான பொருட்களான பசுமாடு என்ன, பூர்ண கும்பம் என்ன, இந்த மாதிரியான பொருட்களை பெருமாள் முன்னாடி சமர்ப்பித்து அதற்கு மேலே மங்கள கீதமான வாத்தியங்களை எல்லாம் இசைத்து சுப்பிரபாத ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்து எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்த வேண்டும் என்பதாக நடைமுறை. அப்பொழுது மணவாள மாமுனிகள் சென்ன காலத்திலே இப்படி சுப்பிரபாதாதி ஸ்தோத்திரங்கள் இல்லாத காரணத்தினாலே யாரும் அதை அனுசந்திக்கவில்லை. இதை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரோடு அங்கு இருந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்கிற ஆச்சாரியரை பார்த்து, நீர் சம்ஸ்கிருதத்திலே மிகவும் திறமை உடையவராக, அதாவது சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை இயற்றுவதிலே மிகவும் திறமையை உடையவதாக இருப்பதினாலே சம்ஸ்கிருதத்திலே எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் என்ன, மங்களாசாசன ஸ்தோத்திரம் என்ன, பிரபத்தி என்ன, இவை முதலியவைகளை எழுத வேண்டும் என்று அவர் ஆணையிட மணவாள மாமுனிகளின் திவ்யாஜ்ஞையை சிரசா வகித்து அண்ணாவும் இந்த ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். திருவேங்கடமுடையானுக்கு மட்டுமல்லாமல் நூத்தி எட்டு திருப்பதிகளிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான்களுக்கும் இதே போலே சுப்பிரபாதம், பிரபத்தி, மங்களாசாசனம் என்று இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் அவர் இயற்றினார். அத்தோடு நில்லாமல் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும், நம்மாழ்வார், எம்பெருமானார், மணவாள மாமணிகள் என்று இவர்களுக்கும் சுப்பிரபாதாதி ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார் அண்ணா. அதில் முதன்மையானது இந்த வெங்கடேஷ சுப்பிரபாதம். இந்த சுப்பிரபாதத்திலே இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் 9, 10 மற்றும் 11. இந்த மூன்று ஸ்லோகங்களின் பொருளை அடியேன் யதாசக்தி விண்ணப்பிக்கிறேன். அதில் முதலிலே 9 ஸ்லோகம். தந்திரி பிரகர்ஷ மதுரஸ்வனயா விபஞ்சா காயத்யனந்த சரிதம் தவ நாரதோபி பாஷா சமக்ரமசகிருத் கரச்சார ரம்யம் சேஷாத்ரி சேகர விபோ தவ சுப்பிரபாதம். சேஷாத்ரி சேகர விபோ, சேஷாத்ரி என்று சேஷாச்சலம் என்று திருமலைக்கு பெயர். அந்த திருமலைக்கு, சேஷாத்ரியான திருமலைக்கு சேகர விபோ, சேகரம், சேகரம் என்னால் தலையிலே சூடக்கூடிய ஆபரணத்திற்கு சேகரம் என்று பெயர். அந்த திருமலை தலையிலே சூடக்கூடிய ஆபரணமாக, விபுவாக அந்த திருமலைக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே என்று அழைக்கிறார் திருவேங்கடமுடையானை. வடமாமலை உச்சி என்று அந்த மலையின் உச்சியாகவே எம்பெருமான் கருதப்படுகிறான். அந்த உச்சியில் ஒரு ஆபரணம் போலே, எப்படி ஒரு அழகான பெண்மணிக்கு தலையிலே ஒரு ஆபரணம் இட்டால் அந்த சூடாமணியானது அழகாக இருக்குமோ, அதுபோலே இந்த திருமலைக்கு தலையிலே ஆபரணமிட்டார் போலே, திலகம் போலே எம்பெருமான் இருக்கிறான் என்பதனை இது காட்டுகிறது. அப்படி இருக்கிற உனக்கு சுப்பிரபாதம், இந்த விடிவு நல்விடிவு ஆகுக என்று பிரார்த்தித்தார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. எம்பெருமானை துயிலெழுப்புவதற்கு பல ஹேதுக்களை, அதாவது பல காரணங்களை சொல்லி வருகிறார் ஒவ்வொரு ஸ்லோகமாக. அதில் இந்த 9 ஸ்லோகத்தினாலே என்ன அருளி செய்கிறார் என்னால், தொண்டரடிப்பொடிகள் முன்பு அரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பொழுது அருளி செய்த ஒரு பாசுரத்தின் ஒரு வரியை இங்கு விவரித்து காண்பிக்கிறார். தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ என்று நாரதர் வந்து காத்து கொண்டிருக்கிறார் என்று அங்கு ஆழ்வார் அருளி செய்ததை இங்கு இவர் இந்த 9 ஸ்லோகத்தினாலே விவரித்து காட்டுகிறார். எம்பெருமானே, உன் திருமலையில் நாரதோபி காயதி, நாரதரும் பாடிக்கொண்டிருக்கிறார். இங்கு உன்னை காணுவதற்காக பாடிக்கொண்டு, உன்னை எழுப்புவதற்காக மங்கள வாத்தியங்களை இசைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல் கூறுகிறார். என்ன பாடுகிறார் என்னால், அனந்த சரிதம், பாஷா சமக்ரம் அனந்த சரிதம், உன்னுடைய சரிதங்கள் எவ்வளவு இருக்குன்னு அனந்தமாக இருக்கிறது. எல்லையில்லாத உன்னுடைய குணங்களை, உன்னுடைய வீர சரிதங்களை எல்லாம் சம்ஸ்கிருத பாஷையாலே பாடுகிறார். பாஷா சமக்ரம், பாஷா என்னாலே சம்ஸ்கிருதத்திற்கு பெயர். இப்போ பாஷா சம்ஸ்கிருத பாஷையினாலே ஆகும்படிக்கு உன்னுடைய சரித்திரங்களை எல்லாம் பாடுகிறார். வெறுமே வாய்ப்பாட்டாக இல்லாமல் வீணையோடு சேர்த்து பாடுகிறார். விபஞ்சியா, விபஞ்சி என்னால் வீணை என்று பொருள். அதாவது 7 தந்திரிகள் இருக்கக்கூடிய வீணைக்கு விபஞ்சி என்று பெயர். அந்த வீணையாலே இசைத்து பாடுகிறார். வீணை இசைக்கு நன்கு வர வேண்டுமென்னால் அந்த வீணையின் நரம்புகளை இழுத்து கட்டி இருக்க வேண்டும். அந்த நரம்புகள் தந்திரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நரம்புகள் நன்கு இழுத்து கட்டப்பட்டிருந்தால் அதிலிருந்து எழக்கூடிய ஓசையானது மதுரமாக இருக்கும். அப்படி இருக்கிறதாம் இந்த வீணை. இந்த விபஞ்சி எப்படி இருக்கு, தந்திரி பிரகர்ஷ மதுரஸ்வனையா விபஞ்சியா. தந்திரி அப்படின்னா அந்த நரம்புகள், அந்த வீணையிலே இருக்கிற கம்பிகளை பிரகர்ஷம் அதனுடைய உயர்த்தியினாலே, அந்த தந்திரி பிரகர்ஷத்தினாலே, பிரகர்ஷம் என்றால் இந்த இடத்திலே இழுத்து கட்டுதல் என்று பொருள். அத்தாலே மதுரஸ்வனையா, மதுரமான ஒளியை உடைத்தாக இருக்கிறது இந்த வீணை. அது மட்டுமா, அசக்ருத் கரச்சார ரம்யம் காயதி. அசக்ருத் என்றால் பலமுறை என்று பொருள். சக்ருத் என்றால் ஒருமுறை, அசக்ருத் அதற்கு விரோதம் பலமுறை. பலமுறை என்ன செய்கிறார், தன்னுடைய கைகளை அந்த தந்திரிகளிலே, அந்த தந்திகளிலே தடவி தடவி அத்தாலே இனிமையான ஸ்வரம் எழும்படிக்கு நன்கு வீணையை மீட்டிக்கொண்டு எம்பெருமானுடைய சரித்திரங்களையெல்லாம் பாடிக்கொண்டு திரிகிறார் நாரதர். ஆக அந்த நாரதருக்கு அனுகிரகம் செய்வதற்காக எம்பெருமானே நீ துயிலழ வேண்டும், உனக்கு இந்த விடிவு நல்விடிவாக வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே கூறுகிறார். அதாவது தாத்பரியமாக நாரதனானவர் நன்கு தந்திகளையெல்லாம் இழுத்து கட்டி அத்தாலே மதுரமான ஒளியை எழுப்பக்கூடிய வீணையை கொண்டு எம்பெருமானுடைய எல்லையற்ற வைபவங்களை சம்ஸ்கிருத பாஷையாலே அந்த வீணையை தடவிக்கொண்டே பாடிக்கொண்டு வருகிறார். ஆகையாலே சேஷாத்ரி சேகர விபோ, திருமலை அப்பனே உனக்கு நல்விடிவாக வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இதை பார்த்து, அதாவது நாரதர் இப்படி பாடிக்கொண்டதை வந்ததை பார்த்து இந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணித்தான், ஓ எம்பெருமானுக்கு கைங்கரியம்னால் நம்மளும் பாடிக்கொண்டு வரலாம் போல என்று சொல்லி தாங்களும் தங்களுக்கு தெரிந்த பாட்டுக்களை பாடிக்கொண்டு எம்பெருமானை சென்று கிட்டின என்று 10 ஸ்லோகத்தாலே அருளி செய்கிறார். பிருங்காவலீச்ச மகரந்த ரசானு வித்த ஜங்கார கீத நினதைஹி சக சேவனாய நிர்யாத்யுபாந்த சரசி கமலோதரேபியஹ சேஷாத்ரி சேகர விபோ தவ சுப்ரபாதம். பிருங்காவலீச்ச அப்படின்னு வெறும் நாரதர் மட்டும் பாட்டு பாடின்னு வரல, அவரோடைய சேர்ந்து கூட இந்த வண்டுகளின் சமூகமும் வருகின்றன. பிருங்கம் என்னால் வண்டு, ஆவலி என்றால் வரிசை. இப்போ வரிசை வரிசையாக வண்டுகள் வருகின்றன. நினதை சக, நல்ல ஒலியோடு வருகின்றன. என்ன ஒலின்னா பாட்டொலி. கீத நினதைஹி, கீதம் அந்த பாட்டுக்களின் ஒலியோடு வண்டுகள் வருகின்றன. வண்டுகளுக்கு பாட்டு பாட தெரியாதே என்னால் அதற்கு சொல்கிறார் ஜங்கார கீத நினதைஹி, அதுகள் செய்யக்கூடிய ஜங்காரம், அதாவது ரீங்காரம்னு சொல்லுவார்கள். அந்த ரீங்காரத்தை செய்தால் அது பாட்டு பாடுவது போல இருக்கிறது. அப்போ அந்த ரீங்காரம் ஆகிற அந்த பாட்டின் ஒலியோடு கூட வருகிறது இந்த வண்டு. இந்த பாட்டை அது ரீங்காரம் இசைத்தால் அது மகிழ்ச்சியிலும் இசைக்கலாம், துக்கத்திலும் இசைக்கலாம். அது எப்படி வருகின்றது என்றால் ஆனந்தத்தோடு வருகிறது. மகரந்த ரசானு வித்த ஜங்கார கீத நினதைஹி, நன்கு பூக்களின் மகரந்தத்தை பருகி அந்த தேனையெல்லாம் குடித்து அந்த ஆனந்தத்தோடு சேர்ந்த ஜங்காரம், அந்த ஆனந்தத்தோடு சேர்ந்த ரீங்காரத்தை செய்து கொண்டு அந்த பாட்டை பாடிக்கொண்டு வருகிறது. எதற்கு என்னால் சேவனாய, உன்னை சேவிப்பதற்காக வருகின்றன, உனக்கு கைங்கரியம் செய்வதற்காக வருகின்றன. உபாந்த சரசி கமலோதரேபியா, உபாந்தம்னா அருகில், அருகில் உள்ள சரசுக்கள் அதாவது குளங்கள், அந்த குளங்களிலே உள்ள கமலங்கள் தாமரைப்பூ, அதனுடைய உதரம் வயிறு தாமரை மலரின் உட்புறம், அங்கிருந்து கிளம்பி வருகின்றனமாம். அப்போ இத்தாலே இவர் என்ன சொல்ல நினைக்கிறார் என்னால் பொழுது விடிந்தது, பொழுது விடிந்து சூரியன் உதயமானது, சூரியன் உதயமானதால் தாமரைப்பூ மலர்ந்தது, இரவிலே என்ற வண்டுகள் இரவு சூரியன் மறைந்ததால் தாமரைப்பூ மூடிக்கொண்டு உள்ளே மாட்டிக்கொண்டன. அப்படி உள்ளே இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் என்ன ஆனது, பகல் வந்தவுடன் விடியற்காலையில் சூரியன் உதித்தவுடன் தாமரை மலர்ந்தவுடன் தாமரையின் உள்ளிருந்து வெளிக்கிளம்பி எம்பெருமானை சேவித்து கைங்கரியம் பண்ணுவதற்காக வருகின்றன என்று இங்கே காட்டுகிறார். அத்தை உபாந்த சரசி கமலோதரேபியா நிர்யாதி, நிர்யாத்தின வெளிக்கிளம்புகின்றன, வெளியே வருகின்றன. ஆக அவர்களின் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக எம்பெருமானே நீ துயிலழ வேண்டும், உனக்கு சுப்ரபாதம், சேஷாத்ரி சேகர விபோ என்று 9 ஸ்லோகத்திலே பார்த்தபடியே இங்கும் திருமலைக்கு ஒரு சிரோபூஷணமாக இருக்கக்கூடியவனே உனக்கு சுப்ரபாதம் என்று இந்த ஸ்லோகத்தினாலே வண்டுகள் தேனை பருகி ஆனந்தத்தோடு ரீங்காரமிட்டு கொண்டு எம்பெருமானை சேவிப்பதற்காக கமலங்களை விட்டு வெளியே வருகின்றன என்று இங்கே சாதிக்கிறார். மேலே 11 ஸ்லோகம். யோஷாகணேன வரதக்னி விமத்தியமானே கோஷாலயேஷு ததிமந்தன தீவிர கோஷாக ರೋಷಾತ್ ಕಲಿಂ ವಿದದತೆ ಕಕುಭಶ್ಚ ಕುಂಭಾಃ ಶೇಷಾದ್ರಿ ಶೇಖರ ವಿಭೋ ತವ ಸುಪ್ರಭಾತಂ. முதலிலே இந்த ஸ்லோகத்தின் பொருளை பார்த்துவிட்டு இதிலுள்ள விசேஷார்த்தங்களை அனுபவிப்போம். யோஷாகணேன வர தத்னி விமத்தியமானே கோஷாலயேஷு. கோஷம் என்னால் சேரி, இடைச்சேரி, அதாவது ஆயிரம் சேரிகள். இந்த மாட்டுக்களையெல்லாம் மாடுகளையெல்லாம் மேய்க்கக்கூடியவர்கள் வசிக்கக்கூடிய சேரிகள். அந்த சேரிகளிலே வசிக்கக்கூடியவர்கள் யோஷாகணேன, அதில் இருக்கக்கூடிய பெண்கள். அந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தயிர் கடைகின்றனர். வரதத்னி விமத்தியமானே, உயர்ந்த தயிரை கடையும் பொழுது என்னாகிறது என்றால் ததிமந்தன தீவிர கோஷாக, அந்த தயிரை கடையும் பொழுது தீவிரமான கோஷத்தை உடையவைகளாக ஆகின்றன அந்த தயிர் கடையும் பானை, தயிர் தாழி. இந்த தயிர் கடைதலால் உண்டான மிக்க ஒளியை உடைத்தாக ஆகிறது இந்த கும்பங்கள், தயிர் தாழிகள். அது என்ன பண்ணுகிறது? ரோஷாத்து, ரோஷம், அதற்கு கோபம் இருக்கிறதா, அந்த கோபத்தினாலே ககுபஷ்ச கலிம் விததே, திசைகள், இந்த திசைகளும் கும்பாகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தயிர் தாழிகளும் ரோஷாத்து, ரோஷத்தினாலே கலிம் விததே, சண்டையிடுகின்றன. அதனாலே சேஷாத்ரி சேகர விபோ தவ சுப்பிரபாதம் என்று கூறுகிறார். அதாவது காலையிலே இடைச்சேரியில் உள்ள பெண்கள் தயிர் கடைகின்றனர். அப்படி தயிர் கடையும் போது எழக்கூடிய சத்தமானது இந்த திசையெல்லாம் பரவி எதிரொலிக்கின்றது. அந்த எதிரொலிக்கக்கூடிய சத்தத்தை கேட்டால் எப்படி இருக்கிறது என்னால் திசைகளும் இந்த கும்பங்களும் சண்டையிடுகின்றன என்று சொல்லலாம்படி இருக்கிறது. ஏன்னால் கும்பங்கள் இங்கிருந்து அந்த சத்தத்தை அனுப்புகின்றன, அத்தை அந்த திசைகள் மறுபடி இந்த இடத்துக்கே அனுப்புகின்றன. இதை பார்த்தால் இரண்டும் சண்டையிடுவது போல் உள்ளது என்று இதை ஒரு அடையாளமாக சொல்லி எம்பெருமானை துயில் எழுப்புகிறார். திருப்பாவையிலே சூடி கொடுத்த நாச்சியார் தன்னுடைய தோழியை துயிலெழுப்பும் பொழுது வாசன் அருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ என்று கூறினார். அதாவது பகல் விடிந்தது என்பதற்கு அடையாளமாக ஆய்ச்சியர் மத்தினால் தயிர் கடைகிற ஓசையானது உன் காதிலே விழவில்லையோ என்று கேட்டாள் ஆண்டாள். அதுபோலே இங்கும் எம்பெருமானை பகல் விடிந்ததற்கு இத்தை அடையாளமாக சொல்லி எழுப்புகிறார் என்றும் நாம் வைத்துக் கொள்ளலாம். அது எப்படி, இந்த தயிர் கடைகிற ஓசையானது திசையெல்லாம் பரவுமா என்னால் அதற்கு பிரமாணமாக ஸ்ரீபாகவதத்திலிருந்து நம் ஆச்சாரியர்கள் காட்டுகின்றனர். உத்காயத்தீனாம் அரவிந்த லோச்சனம் வரஜாங்கணானாம் திவமஸ்பிருஷத்வனிஹி தத்னஸ்ய நிர்மந்தன சப்த மிஸ்ரிதோ நிரஸ்யதே ஏன திசாம் அமங்கலம் என்று. அதாவது உத்தவன் மறுபடி ஆயர்பாடிக்கு வரும்பொழுது அங்கு பார்க்கக்கூடிய காட்சி இது. அங்கு இருக்கக்கூடிய ஆய்ச்சியர் எல்லாம் அரவிந்த லோச்சனான புண்டரீகாட்சனான எம்பெருமானை தாமரைக்கண்ணனை நினைத்து பாடிக்கொண்டே தயிர் கடைகின்றனர். அந்த தயிர் கடையும் மோசையானது இவர்கள் பாட்டின் சத்தத்தோடு சேர்ந்து பரமபதத்தை சென்று கிட்டுகின்றன என்று பாகவதத்திலே கூறப்பட்டுள்ளது. அதுபோலே இந்த இடத்திலும் தயிர் கடையும் மோசை. அதாவது எம்பெருமானுக்கு பிரசாதங்களை சமைக்க வேண்டும், எம்பெருமானுக்கு தத்யன்னங்களை சமைக்க வேண்டும் என்பதற்காக, அதற்கு மேலே எம்பெருமானுக்கு அமுதுபடிக்கு நெய்யை செய்ய வேண்டும் என்பதற்காக தயிரையெல்லாம் கடையத் தொடங்குகின்றனர் விடியற் காலையிலே. அந்த ஓசை உனக்கு கேட்கவில்லையா எம்பெருமானே? பகல் விடிந்தது, நீ துயிலழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் என்று இவ்விடத்திலே கொள்ளலாம். இல்லையென்னால் பட்டர் அருளி செய்கிறார் தன்னுடைய ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்திலே பெரிய பெருமாளுடைய திருவடிகளை அனுபவிக்கும் போது சொல்கிறார், ததிரவைஹி எத்தாண்டவம் சிக்ஷிதம். கண்ணபிரான் ஆயர்பாடியிலே தாண்டவம் ஆடினான், கூத்தாடினான். அந்த நாட்டியம் ஆடும் பொழுது அவனுக்கு ஆச்சாரியன் யார் என்று கேட்டால் ததிரவைஹி, தயிர் கடையும் ஓசைதான் அவனுக்கு ஆச்சாரியனாக இருந்து அந்த ஓசையாலே தான் இவன் நர்த்தனம் ஆடுதலை கற்றுக்கொண்டான் என்று பட்டர் அழகாக சாதிக்கிறார். இப்போ எம்பெருமானுடைய திருவடிக்கு தாண்டவம் ஆடுதலை சொல்லிக் கொடுத்தது யாருன்னா இந்த தயிர் கடையும் ஓசை. அத்தை இந்த இடத்திலே மனதிலே திருவுள்ளம் பத்தி, நீ இந்த ஓசையை கேட்டு தாண்டவம் ஆடாமல் இப்படி உறங்கலாமா? நீ துயிலழ வேண்டும், உனக்கு இந்த விடிவு நல்விடிவாகிடுவத என்று அனுசந்திக்கிறார் என்றும் நாம் இவ்விடத்திலே கொள்ளலாம். இந்த ஸ்லோகத்திலே பிராசாலங்காரம் மிகவும் அழகாக உள்ளது. அதாவது தமிழிலே எதுகை என்று ஒன்று உண்டு, அது இவ்விடத்திலே சம்ஸ்கிருதத்திலும் அனுசந்திக்கப்படுகிறது. ஒவ்வொரு அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒத்து வருதல். இங்கு யோஷா கணேன கோஷாலயேஷு ரோஷாத்கலிம் சேஷாத்ரி சேகர என்று ஷா என்கிற எழுத்து நான்கடிகளிலும் ஒத்து வந்து ஒரு சப்தாலங்காரத்தை நமக்கு செய்து கொடுக்கின்றன. ஆக இன்று நமக்கு அடைக்கப்பட்ட இந்த சமயத்திலே மூன்று ஸ்லோகங்களை வெங்கடேஷ சுப்பிரபாதத்திலிருந்து அனுபவித்தோம். நாம் தினமும் கேட்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்திற்கு இப்படி அர்த்தங்களை நம் நெஞ்சிலே வாங்கி கொண்டு அர்த்தானுசந்தானத்தோடு இதை அனுசந்தித்தால் அது எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கும் என்று கூறி அடியேன் அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.